الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم إن أقربكم مني منزلة يوم القيامة أحاسنكم أخلاقا وألطفهم بأهله أو كما قال عليه الصلاة والسلام ونتكري ميلان علماء كلي فجور كلي شهور كلي அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் கிருபை, ஏதோ தீனுடைய குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்களை படித்து கொள்றதுக்கும் முதாக்கரா செய்யறதுக்குரிய ஒரு தௌஃபீக அல்லாஹ் தந்தான். இது ஒரு பயான் என்ற ஒரு அமைப்பில் நீங்க உட்காராம ஏதோ ஒரு விடயத்தை எனக்கு படித்து கொள்ளலாம், எனக்கு வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் என்ற ஒரு உணர்வோடு உட்கார்வோமையானா அதில் எங்களுக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கா. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு போயாவுடைய அடிப்படையில் பொத்துபாவுடைய அடிப்படையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. இதில் ஏதோ ஒரு விடயத்தை படித்து செயல்படுத்தக்கூடிய இது அமல்படுத்தக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இல்மு மார்க்கம் தெரியாதாக்கள் யாருமே இல்லை, மார்க்கம் தெரியாதாக்கள் யாருமே இல்லை. எல்லோருக்கும் மார்க்கம் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் சுன்னத் பிதஅத், அதே போல் செய்ய வேண்டியவைகள் செய்யக்கூடாதவைகள் ஏவல்கள் விளக்கல்கள் என்ற எல்லோருக்குமே மார்க்கம் சம்பந்தமான அறிவும் தெளிவிக்குது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு தெரிஞ்சு வைத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு செயலில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை. இப்போ வாழ்க்கையில் இல்லாத, வாழ்க்கைக்கு உதவாத இந்த இல்ம், இந்த அறிவு தெளிவுகள் எல்லாம் கயாமத்துறை நாளில் எங்களுக்கு ஒரு எதிரியாகத்தான், எங்களுக்கு எதிராகத்தான் சாக்கி செல்லுமே தவிர சாதகமாக சாக்கி செல்லக்கூடிய எங்களை சஃபா செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காது. அதனால எதை நாங்கள் ஒரு இந்த இடத்துல நாங்கள் படித்து கொள்கிறோமோ அதை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துகிற ஒரு நீயத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆசை ஆர்வத்தோடு இன்ஷா அல்லாஹ் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் உண்மையிலே ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முன்னால் பேசி நாங்கள் விடுத்தான் போயா பயானிக்குது அதில் செய்வோம் அப்படின்னு சொல்லி, இப்போ நானும் ஒரு நாலஞ்சு நாள் இஸ்திகாரா செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் சரின்னு சொன்னேன். அப்புறம் தலையங்கம் கேட்டாங்க, என்ன தலையங்கத்தில் பேச போகிறீங்கன்னு. நான் சொன்ன தலையங்கத்திலேயே பேசுகிற அமைப்பு ஒன்று இல்லை, தரும் நான் தற்காலத்தில் உள்ள குடும்ப வாழ்க்கை, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அழகாக அமைகிறது என்ற ரீதியில் ஏதோ ஒரு விடயங்களை பேசுவோம் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அவனுடைய நிம்மதி அவனுடைய சந்தோஷம் முழுமையாக அடைந்து கொள்ளணும், சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளணுவதற்காக வேண்டி தீன் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான். ஒரு மனிதனுக்குரிய நிம்மதி என்றது தீனோட இருப்பதன் மூலமாகத்தான். அது தீனோட எதுவெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றதோ அத்தனையும் எங்களுக்கு லாபகரமானதாக ஆகும். இதெல்லாம் தீனுடைய, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது தீனோடு அமைஞ்சிடுமோ அது அவனுடைய உலகத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றிக்குரிய ஒரு அடித்தளமாக அந்த தீன் அவனை ஆக்கி வச்சது.
தீன்ல மிக முக்கியமான ஒன்றுதான், இந்தியமையாத மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றுதான், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்றது. இந்த ஆண் பெண்ணுடைய அந்த உறவு முறைகள் இல்லை என்றிருந்தா, அது உலகத்துல இல்லாமல் ஆக்கப்படும் என்றிருந்தா, உலகத்துல யார் வாப்பா என்றது தெரியாது. அதே போன்று மனித குலம் கயாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடியதாக அமைகிறதுக்கு ஒரு வழி ஒன்றில்லா போயிட்டு. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை உருவாக்குறதற்காக வேண்டி உள்ள ஒரு தர்தீப், ஒரு சுன்னா முறைதான் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜோடியாக அமைத்திருக்கின்றது. அதில் எத்தனை விஷயங்கள் எல்லாம், பல கைதுகள் எல்லாம் வச்சுக்கிறான். அன்பு, அன்பு என்ற ஒன்றை போட்டு, ஒரு மனைவிக்குரிய ஒரு அன்பை கணவனுடைய உள்ளத்துல போட்டு எத்தனையோ விஷயங்களை செய்ய வைக்கிறான். அந்த மனைவியுடைய தேவைகள், மனதுடைய உடுப்புடைய தேவைகள், பிள்ளையுடைய தேவைகள், வீட்டுடைய தேவைகள், வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு, அதே போல பட்டதாரிகள் அடிப்படையில, மார்க்கம் அயல்முடின் அடிப்படையில, எத்தனையோ நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படையில இந்த ஒரு அன்பு, ஒரு இரக்கம், பாசம், கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட இருக்கிற அந்த ஒன்றின் அடிப்படையில வரும். நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, உலகத்துல நபி அவர்கள் எல்லா வகையான வாழ்க்கை திட்டத்துக்கும் முன்மாதிரியானவர்கள். லக்கத் கானலகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. எவ்வாறு இபாதத்துல, அதே போன்று முஆமலாத்துல, அதே போன்று எங்களுடைய இபாதத்துகள்ல, தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், அதே போன்று எங்களுடைய வியாபாரம் எந்த அமைப்புல, அதே போன்று அஹ்லாக்ல, அதே போன்று ஈமான்ல, ஈமானியத்தான அனைத்து பாடங்கள்லையும் நபியவர்கள் எவ்வாறு முன்மாதிரியோ, ஒரு குடும்பம் எவ்வாறு அமையணும் என்றதற்கும் நபியவர்கள் தான் முன்மாதிரி. ஒரு குடும்பம் எவ்வாறு அமையணும் என்றதற்கு நபியவர்கள் தான் முன்மாதிரி. நபியுடைய குடும்பம் போல, நபியவர்கள் வாழ்ந்து காட்டியது போல, நபியுடைய பிள்ளையோட போல, நபியுடைய அந்த பண்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்ததோ, அவ்வாறு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையும் என்றிருந்தா, அது உண்மையிலே சுவர்க்கத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த அடிப்படையில அருமையான சகோதரர்களே, திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் என்று இல்லை. திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள், நிம்மதியா இருப்பார்கள், சந்தோஷமா இருப்பார்கள் என்ற எதிர்பார்க்கவே இயலாது என்றது. அது ஒரு சிரமமான இல்லா மண் ஒப்பம், யாருக்கு அல்லா தொழில் செஞ்சான அவர்களை தவிர. ஆனா எந்த குடும்பம் நபியுடைய குடும்பத்தை போல, நபியவர்களை போல ஒரு ஆணும், நபியாருடைய பிள்ளைகள், நபியுடைய மனைவிமார்களை போல ஒரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் சொன்னா, பிரச்சனைகள் வாரதும் குறைவு, நிம்மதி கூடுதலான முறையில அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நிம்மதிக்கென்ற ஒரு வாழ்க்கை முறைதான் அந்த நபியுடைய முறை. இதுல முதலாவது விஷயம் கண்ணிமிக்க மேலான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாலிபர்களை பார்த்து, யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனஸ்தா அமைக்கும் அல்பா, யாருக்கு உங்களிலிருந்தும் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ திருமணம் முடிச்சு கொள்ளணும், திருமணம் முடிச்சு கொள்ளணும். திருமணம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்கபூத்ல அல்லாஹ் கூறுகின்றான், லிதஸ்குனூ இலைஹா, நீங்க நிம்மதியாக வாழ்றதுக்காக வேண்டிதான் திருமணம் என்றது. ஒரு ஆணை பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை ஆணுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா, லிதஸ்குனூ இலைஹா, நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டிதான். கணவன் மனைவிட்டு போன ஒரு வகையான ஒரு ஆறுதல், மன ஆறுதல் கணவனுக்கு ஏற்படணும். ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட வந்தா மனைவிக்கு இன்னொரு வகையான ஒரு மன ஆறுதல் அவருக்கு ஏற்படணும். ஒரு ஒரு அமைதி, ஒரு 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 சாந்த குணம் ரெண்டு பேருக்குமே ஏற்படும். இதுதான் சக்கீனத்தின்றது. லிதஸ்குனு இலைஹா, அவ பார்த்து இவரு படையக்கூடாது, இவரை பார்த்து அவர் படையக்கூடாது, ரெண்டு பேரும் சந்தோஷமாக. சூரா சூரா சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துஆவை கட்டுத்தாரான். அல்லாஹ் அந்த பத்து தன்மைகள், பத்து சிஃபாத்துகள், ஒன்பது சிஃபாத்துகள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்றா யாரு, ரஹ்மானுடைய அடியார்கள் என்றா யாரு என்ற அவர்களுடைய தன்மைகள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள், ரஹ்மானாகிய அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாகிய, ஒரு ஒரு இரக்கம் காட்டக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய, அந்த இரக்க சிந்தனை உள்ள அந்த அல்லாஹுடைய அடியார்கள் யாரு, எப்படிப்பட்டவர்கள் என்ற அந்த பெரிய ஒரு பயான் ஒரு 7-8 ஆயத்துல சொல்லிட்டு வரும் பொழுது அந்த அடியார்கள் துவா கேட்பார்களாம், யா அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயாக, ஹப் லனா எங்களுக்கு நீ தருவாயாக. ஹப் லனா என்றது இந்த வஹப யஹபு ஹிபதன் என்று அந்த 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 வார்த்தைக்குது. இது ஒரு சிறியவருக்கு பெரியவர் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய ஒரு உபகாரத்துக்கு சொல்றது. பெரியோரால் வசதி படைத்தோரால் வசதி குறைஞ்சோராளுக்கு ஒரு ஒரு கொடை வழங்குறதாக இருந்தா அதுக்கு ஹிபத் என்று பொறுமதியான ஒரு வசதி, பொறுமதியான ஒன்றை கொடுக்கறதுக்கு ஹிபத் என்று அரபுல வார்த்தைப்படும். அரபுல அந்த வார்த்தை அதோட கருத்தது. அப்ப இவங்க அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ கேட்பார்களாம், ஹபனனா யாருன்னு எங்களுக்கு தருவாயாக, மின் அஸ்வாஜினா மனைமார்கள் இருந்தும், வதர்ரியாத்தினா மனைமார்கள் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய குழந்தைகள் இருந்தும், கண்ணுக்கு குளிர்ச்சியானவர்களை தருவாயாக. மனைவியை நீ கண்ணு குளிர்ச்சியானதாக ஆக்கணும், அதே போன்று பிள்ளையும் கண்ணு குளிர்ச்சியானதாக ஆக்கணும். அப்ப ஒரு ஒரு மனைவி என்பது ஒரு கோபத்துக்குரிய ஒன்று அல்ல, ஒரு மனைவி என்றது ஒரு சலிப்புக்குரிய ஒன்று அல்ல, மனைவி என்றது ஆத்திரத்துக்குரிய ஒன்று அல்ல. மனைவி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குர்ரத்து அயின், உங்களோட கண்ணு குளிர்ச்சியாயிருக்கும். புள்ளை என்றது மனசுக்கு பாரமானது ஒன்றல்ல, பொம்பளை பிள்ளைகள் கிடைக்குது, நான் சேர்க்கணும், உடுப்பு சேர்க்கணும், வீடு கட்டணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். இது ஒரு மனதன், நாங்கள் ஒரு யஹூதிகளை போல நசாராக்களை ஒரு பாரம் எடுத்துட்டோம் வந்து. இது அல்லாஹ் சொல்ல வந்து இல்லை, இதெல்லாம் உங்களோட பிள்ளைகள் குர்ரத்து அயின், உங்களோட கண்ணு குளிர்ச்சியானவர்கள். நீங்க பிள்ளைகளை பார்த்தா உங்களை உள்ள சந்தோஷம் அடையும், பிள்ளைகள் உங்களை பார்த்தா உங்களை கொண்டு பிள்ளைகள் சந்தோஷம் அடையும், நீங்க மனைவியை பார்த்தா மனைவி சந்தோஷப்படுவா, மனைவி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த ரெண்டு குடும்பத்தையும் பார்த்து அல்லா இன்னைக்கு முத்தகீன் இமாமா, யாருல எங்களையும் என்ன மனைவிமாரையும் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து முத்தகீன்களுக்கு முன்மாதிரி ஆக்குவாயாக. எதிர்காலத்தில் வரக்கூடிய முத்தகீன்களுக்கு முன்மாதிரியானதாக ஆக்குவாயாக என்று அந்த துஆவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்கிற துஆவ எங்களுக்கு அல்லாஹ் சரி காட்டுறேன். இன்றைக்கு நாங்கள் திருமணம் முடிக்க போகலே, அழகாயிக்கணும், மூக்கு சப்பையாக கூடாது, கால் அப்படி இருக்கணும், வாய் அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி என்ன அல்லாஹ் சொல்ற துவா வேறு, நாங்கள் கேட்குற துவா எப்படி மா இந்த ஒசந்திக்குதா, கட்டையாயிக்கிறாங்களா, வெள்ளி ஆயிக்குதா, சோப்பாயிக்குதா, என்ன படிச்சுக்கிறாங்களா, அந்த தெரியுமா எது தெரியுமா, எங்கட நிபந்தனைகள். அப்ப அல்லாஹ் நாங்க வந்து விழுதங்கத்தை பாக்குறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ரங்கம் உங்களோட நிம்மதி. இது அழகுலயும் இல்ல, அதே போல கலர்லயும் இல்ல, இது நிம்மதி என்றது. சூரா அங்கபூத் அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இன்பத்தையும் காதலையும் இரக்கத்தையும் பாசத்தையும் போடுறது நான் தான். அது நீங்க சளி கொடுத்து வாங்கவும் இயலாது, அல்லது வலிமை கொடுத்து செய்யவும் இயலாது, ஊட்ட கொடுத்து வாங்கவும் இயலாது, காரை கொடுத்து வாங்கவும் இயலாது. பெரிய நகை கொடுத்தீங்க, 2 லட்சம் ரூபா கொடுத்து மகனை போட்டீங்க, பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சீங்க. இந்த பெரிய இடத்துல கல்யாணம் முடிக்கிறது என்றதும், பெரிய தொகையில நகை போடுறது என்றதும், 40 உடுப்பு வாங்கி கொடுக்கறது என்பதும், அது அல்லது நாங்க ஹனிமூனுக்காக வேண்டி துபாய் மலேசியாவுக்கு இங்கே போறது என்றதும் நிம்மதியை கொடுக்கறது இல்லை, இரக்கத்தை கொடுக்கறது இல்லை. இந்த இரக்கம் என்ற தன்மை இருக்கின்றது, அது ரப்புடைய ஹசானாலிருந்து வரணும். நான் திருமணத்தை ஏற்பாடு செஞ்சது நீங்க நிம்மதியாக வாழ்றதற்காக வேண்டி, வஜால பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில இன்பத்தையும் பாசத்தையும் இரக்கத்தையும் போட்டது நான் அல்லாஹ் தான் போடுறான். மவத்தா மவத்தா உள்ள உள்ள ஒட்டுறது இரக்கத்தை, இரக்கம் கணவனுடைய உள்ளத்துல மனைவியுடைய பாசத்தையும், மனைவியுடைய உள்ளத்துல கணவனுடைய பாசத்தையும் போட்டு அல்லாஹ் அல்லாஹு தஆலா தான். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை இது அற்ற நிலையில வாழ்றதை நாங்கள் பார்க்குறோம். சிலாக்கள் நினைக்கிறாங்க, நான் ஏன் கல்யாணம் முடிச்சேன்ப்பா, நான் ஏன் கல்யாணம் முடிச்சேன், தனி மனதில் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, பேசாம ஏண்ட பாட்டோடு இருந்திருக்கலாம். சில பெண்கள் நினைக்கிறாங்க, நான் ஏன் வேற திருமணம் முடிச்சேன், திருமணம் முடிக்காமல் வீட்டிலே இருந்திருந்த உமோட சரி வாப்பட நிம்மதியாக இருந்திருக்கலாம்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். சில குடும்பங்களுக்கு ஏதோ தைரியம் இருக்குதா, எனக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் தலா சொல்லிட்டு எனக்கு உங்களோட வாழ இடாது அப்படின்னு சொல்லி காது கோட்டில் போகிறத பார்க்குறோம். இப்ப நீங்க காது கோட்டை எடுத்து பாத்தீங்கன்னா, காது மாதிரி யாரும் தெரிஞ்சாக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2500-3000 தலாக் எங்களுடைய இஸ்லாமிய நிக்கா இஸ்லாமிய அந்த சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புல செஞ்ச திருமணங்கள் உடையறத பாக்குறோம். இது தலா கொடுக்கப்படக்கூடியது 2500 எனக்கு வாழ எனக்கு வாழ்றதுக்கு இவங்களோட சாத்தியம் இல்லை என்று கேஸ் ஃபைல் பண்றது கிட்டத்தட்ட 6000 விகிது. 6000 கேஸ் ஃபைல் ஆகுது எனக்கு வாழையிலான்னு சொல்லி. வருஷத்துல கிட்டத்தட்ட 12500 13000 திருமணம் நடக்குதுன்னு சொன்னா 8000 திருமணம் ஜோடிகள் பிரியிறாங்கன்னு சொன்னா அப்ப என்னோட திருமணத்துல என்ன லாபம் வைக்குது, என்ன லாபம் வைக்குது? ஒரு ஆள் கப்பிட்டல் போட்டாரு 1 லட்சம் 1 கோடி ரூபா போட்டாரு, வருஷ கடைசியில பார்த்தா 20 லட்சம் பேலன்ஸ் 80 லட்சம் காணலன்னு சொன்னா கவலைப்படுவாரா இல்ல சந்தோஷப்படுவாரா? இதுதான் எங்களோட இஸ்லாமிய திருமணங்களுடைய தற்போது உள்ள நிலைமை இலங்கையில. இது எங்க குடும்பங்களையும் பார்க்கலாம். நீங்க இன்னும் குடும்பங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் முடிச்சது பின்னால பிரச்சனை இருக்குது. வெளியே செல்ல வெக்கம், மாம்பழமான வைத்தரும் மும்மடமான வைத்தரும் ஏண்டமான வைத்தரும் மானத்துக்கு பயந்து திருமணம் முடிச்சு 2 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 3 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 4 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, 2 பிள்ளை கிடைச்சது, பிள்ளைக்காண்டு வாழ்றது, மனைவியும் பிள்ளைக்காண்டு வாழ்றது. என்ன கஷ்டம் வந்தாலும் பிள்ளை விட்டுட்டு போயிடுதாப்பா, அதனால பிள்ளைக்காண்டு வாழ்வோம். கடவுள் நினைக்க எனக்கு இந்த விட்டுட்டு போயிடுதாப்பா, எப்படியாவது வாழ்ந்துட்டு போகணும் என்ன பிள்ளைக்குது அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனைகள் பொத்தி 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 வெளியே செல்லாம அங்கேயும் செல்லாம அவங்களுக்குள்ள வாழ்ற எத்தனையோ குடும்பங்களை பாக்குறோம். இப்படி ஒரு கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு பேர்ல திருமணம். திருமணம் என்ற அந்த அந்த வார்த்தைக்கே மாற்றமான வாழ்க்கை தான் இது. இந்த அடிப்படையில் கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, நான் ஒரு சில விடயங்களை இந்த அஸ்வாலிபு நப ஒய்யா ஃபி ஹெல்லி மாலஜிட்டு முஷ்கிலாத்தில் நம்ப ஒய்யா அந்த ஒய்யா அந்த நபியுடைய வழிமுறை குடும்பங்களில் மனைவியோட வாழக்கூடிய எப்படி வாழணும் என்றதற்குரிய நபியுடைய வழிகாட்டல் என்ன என்றதில் இதில் சுருக்கமான ஒரே ஒரு பாடத்தை மாத்திரம் நான் உங்களோட இவ நான் எனக்கும் பிரயோஜனமான மாதிரி உங்களுக்கும் பிரயோஜனமான மாதிரி நான் ஒரு விஷயத்தை நான் முதாக்கரா செய்கிறேன். இதில் முதலாவது பாடம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். அது இப்போ இந்த டைம்ல நாங்கள் செய்வோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் குடும்பத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய நபி வழி தீர்வு, நபியுடைய தீர்வு, நபி அவங்க எப்படி இந்த பிரச்சனைகளை சோல்ட் ஆக்கினாங்க என்ற ஒரு. இப்போ வந்து நபி அவங்க மனைவி எப்படி நடந்து கொண்டாங்க அந்த ஒரு தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்திலேயே இந்த அன்றாட வாழ்க்கை உங்களுக்கும் பல விஷயங்களை வேண்டவங்களுக்கு கேட்கும் மேலும் சொன்ன பேன் பண்ணிட்டு சும்மா போறதில்லை. சில சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்கும் மேலும் அல்லது டெலிஃபோன் நம்பர் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட தனிப்பட்ட முறையிலும் கேட்டுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, முதலாவது இந்த பாடத்தில் வந்து நபியவங்க தன்னுடைய மனைவிமாரோட நடந்து கொண்ட முறைகள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிமாரோட எவ்வாறு எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்ற ஒரு அமைப்பில் அந்த அந்த பாடத்தை ஒரு அஞ்சா பிரிக்கிறாங்க. என்ன அந்த பாடத்தை எப்படி செய்கிறாங்கன்னா அஞ்சா பிரிக்கிறாங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிமார் நடந்து கொள்ளக்கூடிய முறை, இது முதலாவது பாடம். முதலாவது பாடம்னு சொன்னால் திருமணம் முடிச்சது பின்னால் நடக்கூடிய பொறுப்பு, கணவனுக்கு நான் என்ன செய்ய, மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டிய என்ற கணவனுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி உரிய பாடம். அதுக்கடுத்த பாடம் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுது, அதுக்கடுத்த பாடம் பிள்ளை வளர்ப்பை பற்றி, அதுக்கடுத்த பாடம் வந்து உங்களோட குடும்பம் மாமா 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 மாமி அந்த குடும்பம் எப்படி நடந்து கொள்வது, அடுத்த பாடம் வந்து உங்க அண்டை வீட்டார் எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளை பெருசாக நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், ஒவ்வொரு பாடமா அப்படி அப்படி பிரிச்சுட்டு போறாங்க. இப்ப திருமணம் முடிச்சது பின்னால நீங்க மனைவியோட எவ்வாறு எவ்வாறு நடந்து கொள்ளணும், இந்த விஷயத்தில் நபியாங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்றதை பத்தி இங்க பேசுவாங்க. நபியாங்க எப்படி நடந்து கொண்டதை பத்தி நாங்க பேசும்பொழுது எல்லாருக்கும் விளங்கும் நான் எப்படி நடந்து கொள்றேன்னு சொல்லி, எங்க எல்லாருக்கும் விளங்கும் நான் எப்படி நடந்து கொள்றேன்னு சொல்லி. ஏண்டா இது ஒரு இபாதத்துரிய பாடம். திருமணம் என்றது தொழுக நோன்பு ஜகாத் மாத்திரம் இபாதத் அல்ல, திருமணம் என்றதும் மிக முக்கியமான ஒரு இபாதத், மிக முக்கியமான இபாதத். நபி அவங்க சொன்னாங்க வந்து உங்களுடைய ஒரு உங்கள் ஒரு மனிதர் தன்னுடைய ஆசைய மனைவியோட நீங்க தீர்த்து கொள்றதும் அது சதகாவுடைய நன்மை. சஹாபாக்கள் கிட்ட யாரோ சொல்லலாம் எங்களுள் ஒரு மனிதர் தன்னுடைய ஆசைய மனைவியோட நிறைவேற்றாரு அவருக்கும் சதக்காவுடைய நன்மை கொடுக்கப்படுதா? நபியவங்க சொன்னாங்க இதே ஆசையை அவர் ஹராமான வழியில அவர் செஞ்சிட்டாலும் அவருக்கு ஹராமான பாவம் கிடைக்கும் தானே, ஹலாலான வழியில செஞ்சா அவருக்கு நன்மை கிடைக்கும். நபியவங்க சொன்னாங்க இது ஒரு இபாதத். மனைவியோட என்னென்ன முறையில நபியவங்க நடந்து கொண்டாங்களோ இதே முறையில நாங்கள் நடந்து கொள்றது ஒரு இபாதத், நன்மை எனக்கு வழங்கப்படுகின்றது. இது ஒரு பாரம் இல்ல, பாரம் இல்ல. எனக்கு தொழுதல் எப்படி நன்மையோ ஜகாத் கொடுத்த எப்படி நன்மையோ, ஹஜ் செஞ்சு எப்படி நன்மையோ, உம்ரா செஞ்சு எப்படி நன்மையோ, நல்லது ஏவின எப்படி நன்மையோ, தீமையை தடுத்து எப்படி நன்மையோ, குர்ஆன் ஓதினே எப்படி நன்மையோ, ஜிக்ர் செஞ்சு எப்படி நன்மையோ, திருமண வாழ்க்கையும் ஒரு நன்மையான ஒரு கட்டம் தான். அது வெறும் நன்மைன்றது வெறும் கபில் துணிக்காக என்று செல்றதோட மாத்திரமல்ல, திருமண பந்தயத்தில் இருக்கும் வரைக்கும் நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவருக்கு கணவன் மனைவியாக, மனைவிக்கு கணவன் அப்படி அந்த ரெண்டு ஜோடும் எதுவரைக்கும் ஒத்துமையாக இருப்பார்களோ, எதுவரைக்கும் அவர்கள் குடும்பம் என்ற கணவன் மனைவி என்ற அந்த கேட்டகரிக்குள்ள அந்த தலையங்கத்தில் இருப்பார்களோ நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு இபாதத்தான கண்ணோட்டத்தில் நான் பார்க்கணுமே தவிர, இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, இதுக்கு இஸ்லாமத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒன்றல்ல. எப்படி தொழுகைக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ, வுதுவுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ, தயமுமுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ, ஒரு ஒரு நோயாளி தரக்கூடிய முறை என்றது வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்றுதான் திருமணத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் நபியாளர் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. திருமணத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் சூரத்தை இறக்கி வச்சுக்கிறான். சூரத்துல் நிசா, சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் நூர், சூரத்துல் முஃமினூன் உள்ள சில ஆயத்துக்கள், இது எல்லாமே திருமணத்தை பற்றி பேசக்கூடிய ஆயத்துக்கள் தான். அதனால இது ஒரு இபாதத் என்ற கண்ணோட்டத்தில் தான் நாம பார்க்கணும். அது இபாதத் என்ற கண்ணோட்டத்தில். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயங்கள் பேசப்படுமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானா. இந்த பாடத்துல முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் மனைவிமாருக்கு பொருளாதார ரீதியில, பொருள் சாப்பாடு உடுப்பு என்ற ரீதியில எப்படி அவன் கவனிச்சு கொண்டான், இது ஒரு தனிய தனிய ஒரு பாடம். இரண்டாவது வந்து மனிதன் என்ற ரீதியில மனைவிமாறு நடந்து கொள்ளக்கூடிய முறை. மூணாவது உதவி என்ற ரீதியில மனைவி நடந்து கொள்ளக்கூடிய முறை. நாலாவது தன்னை எப்படி மனைவிமாருக்கு அலங்கரிச்சு கொள்வது, கணவன் எப்படி தன்னை அலங்கரிச்சு கொள்ளணும் என்ற ஒரு முறை. நாலாவது இந்த மனைவிமாரா புரிஞ்சு கொள்றது, மனைவிமாருடைய ஆசை, மனைவிமாருடைய தேவைகள், மனைவிமாரை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த அஞ்சு முறை, இந்த முறைகள், அந்த அஞ்சு விஷயங்களை பத்தி சுருக்கமான முறையில பார்ப்போம். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த அஞ்சுக்குமே ஒரு ஆயத், இந்த அஞ்சுக்குமே ஒரே ஆயத்தை நீங்கள் தலீல் எடுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசால சொல்றான், வ ஆஷிரூஹுன் பில் மஅரூஃப், இந்த பெண்களோட நீங்க அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கோ. இந்த பெண்கள் நீங்க என்ன சொல்லுங்க, என்ன செய்யுங்க, அழகானவன் நடந்து கொள்ளுங்கோ. இந்த ஆயத்தை கீழே தான் நபியுடைய ஹதீஸ்கள், இப்ப என்னென்ன ஹதீஸ்கள் இங்க வாசிக்கப்படுமோ பேசப்படுமோ எல்லாமே புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபுதாவுத், நசாயி, ஹாக்கிம், அஹ்மத், அல்லாமா முக்தாருடைய அந்த கிதாபிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் தான். வேற எந்த இதுலயும் லைஃப்னு சொல்லுவாங்க, சஹீன சஹீன் சொல்லுவாங்க, எல்லாத்த பத்தியும் பேசுவாங்க இன்ஷாஅல்லாஹ். கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, இதுல முதலாவது நபி அவர்களுடைய ஹதீஸ நீங்க எல்லா கிரந்தங்களிலும் கிதாபு நிக்காஹ்ல அந்த முஆஸத்தை நீங்க பாப்பீங்க, சிஹாஹு சித்தால சுனன்ல எல்லாத்துலயும் நீங்க பாப்பீங்க. நபியருடைய மஷூரான ஹதீஸ் தான் நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸ், ஹைருக்கும் ஹியாருக்கும் ஹியாருக்கும் லியாலி, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாலி, உங்கள சிறந்தவர் யாருண்டா தன்னுடைய மனைவிமாருக்கு சிறந்தவர், உங்கள சிறந்தவர் யாருண்டா தன்னுடைய மனைவிமாருக்கு சிறந்தவர், வான ஹைருக்கும் லியாலி, நான் என்னுடைய எல்லா மனைவிமாருக்கும் சிறந்தவன் என்று நபி அவங்க தன்னை பத்திச்சுனாங்க. அப்ப நல்ல முறையில நடந்து கொள்றதா இன்னொரு ஹதீஸில் நபி அவங்க சொன்னாங்க வந்து, அதாவது நீங்க பெண்களுடைய விஷயத்துல நல்ல முறை நடந்து கொள்ளணும் என்றதை நான் உங்களுக்கு வசியத்தாக கூறுகின்றேன். நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல விட ஆள நபியுடைய கடைசி ஹஜ்ஜில வசிய செஞ்சான். இந்த அடிப்படையில பெண்களோட நல்ல முறை நடந்து கொள்றது இந்த தலைப்பின் கீழே தான் இந்த எல்லாம் வரும். அதனால கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளம் எப்படின்னு சொன்னா, திருமணம் முடிச்சது பின்னால ஒரு திருமணம் முடிச்சு ஒரு ஒரு மனைவிய ஒரு ஒரு மகள் ஒரு பெண்ணை தன்னுடைய பொறுப்பு கீழே எடுத்துட்டா, வெறும் மனைவிய மாத்திரம் தான் எடுப்பாங்களே தவிர மனைவிக்குரிய முழு செலவினங்களையும் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு, கணவன் அந்த மாமியார்ட வீட்டுக்கோ அல்லது வந்து வேறு யாரோ வீட்டுக்கும், முழு பொறுப்பும் கணவன் பொறுப்பு தான். உடுப்பு கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, வீடு கொடுக்கறதுலேருந்து, இது கணவனுடைய பொறுப்பு. இந்த மூணையும் அடங்கியதாகவும் இன்னொரு ஒரு உடம்பு ரீதியான சக்தி, அதாவது இந்த மனைவியுடைய உடல் ரீதியான தேவையை பூர்த்தியாக்கக்கூடிய இந்த சக்தி எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான் ஒரு வார்த்தை, அல் பாத் என்ற வார்த்தை. வாலிபர்களே, உங்களுக்கு சக்தி இருக்குதா? சக்தி இருக்குதுன்னா வெறும் நீங்க ஏறி இறங்குறதல்ல, நாங்க ஒரு பிள்ளைய பத்து கொடுக்கறதா இல்ல, அவக்கு உடுப்பு கொடுக்கலும், அவக்கு சாப்பாடு கொடுக்கலும், அவருக்கு வந்து வீடு கொடுக்கணும், அவருடைய உடல் ரீதியான தேவையை பூர்த்தியாக்க 7 மணி சென்னா வாழ்வீரல் நீங்க கல்யாணம் முடியுங்க. நீங்க வேண்டிய ஹதீஸ்களுடைய வேண்டிய கிதாபில் நீங்க ஃபத்ஹுல் பாரியிலோ வேண்டிய கிதாபில் திருமதி தஹ்ஃபத்துல் அஹ்வதியில எல்லா கிதாபுகளும் நீங்க எடுத்து பார்த்தா இந்த அல்பாத்ன்றதுக்கு இந்த வார்த்தை போடுவாங்க. ரெண்டு வகையான சக்தி, உனக்கு அந்த அந்த பொண்ணுடைய உடம்பு ரீதியான சக்தியும் கொடுக்கலும், அவருக்கு தேவையான வீடு உடுப்பு சாப்பாடு. இந்த அடிப்படை முதலாவது நபி அவங்க வீடு கொடுத்திருக்காங்க, எல்லா மனைவிமாருக்கும் வீடு ஏற்பாடு செஞ்சாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சூரத்துல் ஹஜ்ராத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இஷாராவாக ஒரு சஹிக்கினே அவர்கின்றது, இன்னல் லதீன யுனாதூனக மின் வராயில் ஹஜ்ராத் அக்தரஹும் லா யாக்கிலூன். நபி அவர்களுக்கு 9 மனைவிமார் இருந்தாங்க, 11 மனைவிமார் வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அது 2 மனைவிமார் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க, 9 மனைவிமாரோட கடைசியா இருந்தாங்க. ஒவ்வொருவருக்கும் தனி அறைகள் இருந்தது. மஸ்ஜித் நபவியை சுத்தி மஸ்ஜித் நபவியோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, மஸ்ஜித் கமாமாவோட இன்னொரு பெண்ணுடைய வீடு, இப்படி எல்லா பெண்களும் சுத்தி இருந்தா தனித்தனிய மாமி வீட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சுக்கோ இல்ல, தனியா தனியா குடும்பம் நடத்துறது வைக்கிறதே அது தனியொரு இன்பம், அது தனியொரு இன்பம். அது வேற ஒரு பாடத்துல இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு சந்தர்ப்பத்துல தனி குடும்பத்துல எப்படி நான் நடந்து கொள்றது, அது தனியா நபியுடைய ஒரு வாழ்க்கையோடு. அப்ப ஒவ்வொருவருக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா அறைகளை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. வீடு என்று சொன்னா நாங்க நினைக்கிற மாதிரி அதுக்கு ஹோல் ஒன்று இருக்கணும், 2 கமரா இருக்கணும், 3 கமரா இருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய ஒரு என்னத்தின் அந்த என்ன சாப்பாட்டு அட்டாச் பாத்ரூம் உண்டு, சும்மா பாத்ரூம் உண்டு, 7 ரூம் உண்டு, கார் பார்க்க உண்டு, ஆட்டா பார்க்க உண்டு, பைக் போட்டது உண்டு, மேல ஹோப் ரூப் உண்டு, மத்த போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எல்லாம் வீடு ஒன்று அவசியம் இல்லை. வந்து இந்த வீடு சொன்ன எங்களுக்கு எல்லாம் பெருசா விளங்குற வீடு சொன்னா சாப்பாடுன்னு சொன்னாலும் பெருசா தான் சாப்பாடுண்டா, கோழி வாங்கணும், பூஞ்சிக்கு வாங்கணும், கரட் வாங்கணும், தக்காளிக்கு வாங்கணும், அது வாங்கணும், அதே போல பப்படம் வாங்கணும், அது என்னத்தன் அந்த கீரை வாங்கணும், அது வாங்கணும், இதெல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்க போகல. அவன் அவன் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் அரசரா தான் வாழணும். வந்து சாப்பாடும் வீடும் அதே போல உடுப்பும் என்றது பெரிய மட்டத்துல வச்சு பாக்குறோம்டா இல்ல, எனக்கு எவ்வளவு சம்பளம், நான் எவ்வளவு உழைக்கிறேன், அதுக்கேத்தா போல அதுக்கேத்தா போல அது எப்படி இருந்தாலும் சரி. ஏண்டா நாங்க வந்து உலகத்துல யாருக்கும் ருசி கொடுக்கறது இல்லை, யாருடைய தேவைகளை எங்களால பூர்த்தி ஆக்கல, தேவைகளை பூர்த்தி ஆக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். நாங்க யாரும் ரப்பு இல்ல, உடுப்பு தாரது அல்லாஹ், சாப்பாடு தாரது அல்லாஹ், வீடு தாரது அல்லாஹ். அல்லாஹ் சூரத்து 100ல் வாங்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வைமாயிக்கும் இயக்குனு ஃபக்ரா யுக்னிஹும் அல்லாஹ் மின் ஃபத்லிஹி. நீங்க விதவைகளையும் சாலிஹான பெண்களையும் பிள்ளைகளையும் நீங்க திருமணம் முடியுங்க அல்லது முடிச்சு வைங்க. நீங்க திருமணம் முடிக்கும் பொழுது எளியவர்களாக இருந்தா அல்லாஹ் அவனுடைய செல்வத்தின் மூலமாக பணக்காரனாக ஆக்குவான். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. ஆனா இப்ப நாங்க ஒரு 5000 ரூபாய், 6000 ரூபாய், 20000 ரூபாய் சம்பளம் தேய்க்கிறோம். அப்ப எங்களை என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் சம்பளம் எடுக்கிறாள் வாழ்ற மாதிரி நாங்க வாழணும்னு சொன்னா அல்ல தரமாட்டான். அத என்ன செய்யணும், தரமாட்டான். நாங்க என்ன செய்யணும், ஏண்ட வாழ்க்கைக்கு ஏத்தா போல ஒரு சின்ன வீடு. அது ஒரு நபியுடைய முழு வீடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லா ஆழத்தார்களுக்கும் ரஹ்மத் தரப்பட்டவங்க, சையதுல் கௌனைன், மிகப்பெரிய அல்லாஹ்வே சொன்னான் ஓஜதக்க ஆயிலம் ஃபானா, நீங்க உங்களை நாங்க எளியவரா பட்டுக்கொண்டு செல்வந்தராக ஆக்கிறோம். நபி அவர்கள் அல்லாஹ் செல்வந்தராக ஆக்கினான் என்றாலும் நபி அவர்களுடைய குடும்பத்துடைய வீடுகள் இருக்கிறே சின்ன வீடுகள். நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னோட வீடு எப்படின்னு சொன்னா ஒரு அங்கல பக்கம் தலையை வச்சா இங்களை கால்படும், இங்கே தலையை வச்சா அங்கே கால்படும். இந்த தராவியுடைய ஹதீஸ் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல அஹ்மதுல தர்கீபில இந்த தராவிய பத்தி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குது. இப்ப தராவி 20 ரக்காத், 8 ரக்காத, அது வேற விஷயம். ஆனா தராவியுடைய ஹதீஸ் நிறைய தராவி தொழுதாங்க இந்த ஹதீஸ் எங்க அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியில ஆரம்பத்துல சொல்லல, மஸ்ஜித் நபவியில வீட்டுக்குள்ள வைத்து ஆயிஷா நாயுடைய வீட்டுல வைத்து நின்று தொழுதாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுக்குள்ள வைத்து இரவுல தொழுதாங்க. அப்ப நபி அவர்கள் நின்று தொழுகிறது பின்னால் உள்ள சஹாபாக்களுக்கு விளங்குது. எங்க விளங்குது, நபி அவங்க நின்று தொழுகிறாங்க என்றது பின்னால் உள்ள சஹாபாக்களுக்கு விளங்குது, நிந்திக்கிறது, அவங்க சப்பா நிக்கிறாங்க ஆரம்பத்துல கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் குடிச்சு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் குடிச்சு, அப்புறம் நபி அவங்க சொன்னாங்க நான் இதை தொலைமாட்டேன், எனக்கு பயமாக இது பரவ ஆயிடுமோன்னு சொல்லி. அது பின்னால இரவுல சஹாபாக்கள் வளமே நபியுடைய காலத்துல அவ்வக்க சித்திய காலத்துல தராவிய உடல்ல தொழுதாங்க, தனித்தனியா 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 தொழுதாங்க. இது எங்க ஆரம்பிச்சது? நபி அவங்க வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சது. நபி அவங்க வீட்டுக்குள்ள தொழுவுறது வெளியில தெரியும்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லைங்க? சொல்லுங்க. நபியுடைய வீடு நபியோட கட்ட, நபியுடைய வீடு நபியுடைய நபி அவர்களை விட கொட்டையானது சிறுசி. அதுல நபி அவன் நீண்ட விளங்குது. நபி அவன் நீண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க வந்து அவனோட வீட்டுல கதவு இல்லை. நபியுடைய வீட்டு ஆயிஷாவுடைய வீட்டு கதவு இல்லை. கதவு என்ன? ஒரு திரைதான், ஒரு திரைதான் கதவு. இன்றைக்கு கதவுக்கு மட்டும் போட்டேன்டா 60-40 ரூபாயில அந்த டிசைனை போட்டு, இந்த டிசைனை போட்டு, அந்த லொக்க போட்டு, இந்த லொக்க போட்டு, அப்படி செய் இப்படி செய், அதுக்கு இன்னத்தையும் டிசைனை போட்டு, அதை ஒரு எங்கள்கிட்ட ஒரு கதவு உடனே அதை செய்யறது பாஸ்கூலி மட்டும் 2000 ரூபா. அசனே வாப்பா வானம் நீங்க போங்க, நானே செஞ்சு கொடுத்த மாச பள்ளியில போட்டுன்னு செஞ்சு செஞ்சு அட சொய்ப்பு வேற, அதுக்கு ஒரு லொக்கு வேற. இப்படியெல்லாம் நாங்க யோசிக்க போனா இனி எங்க யாருக்கும் பொங்கலையும் கூடி கிடைக்காது. கேமத்தாங்காலையும் கூலி வீட்டுல சின்ன வீட்டுல மாமி வீட்டு பூந்து கொண்டிருக்கணும், அப்போட்டு பூந்து கொண்டிருக்கணும், உப்பு மூட்டை பூந்து கொண்டு ஒரு வீட்டுல ஒரு 7 குடும்பம் 8 குடும்பம் அங்க ஒன்று இங்க ஒன்று இது பேசுவோமேல மனைவியோட அன்பாய்க்குமே ஒன்று செய்வோமேல அத அப்படி விட்டு போட்டு எனக்கு எவ்வளவு தகுதியோ அவ்வளவுக்கு ஒரு வீடு. இன்னொரு ஆங்க பெரிய ஒரு மடத்தனமான சிந்தனை என்ன சொன்னா, நாங்கெல்லாம் கொழும்புல செறிஞ்சு வளையின புதுக்கடையில கிரேம் பாத்துல மாலிகாமத்தில இதுக்குள்ளே பழங்கி முளங்கி 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 வளர்ந்தாச்சு. இப்ப எங்களுக்கு கொரோனாவே போகல, அதை வச்சு காடு மாறியா பேயடிச்சு ஊருமா, பேயடிச்சு ஊருமா இருக்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை அல்லாஹ் தந்திக்கிற வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சூரக்கத்தை நிரக்கி பதலக்காஹ ஆதம் கலிமாத் அல்லாஹ் சொல்லான் குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, நீங்க போங்க, வலக்கும் ஃபீஹா வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர் வ மதாஉன் இலா ஹின், பூமியில முழுக்க முழுக்க வாழக்கூடிய இடம் இருக்குது, குறிப்பிட்ட கால நீங்க வாழ்வீங்க, அது பண்ணி எங்கள்ட்ட வருவீங்க. பூமி இல்லாத விசாலமானது. இது புதுக்கடை இன்னொன்று 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த புதுக்கடையில் இது கொஞ்சம் கொண்டு கொண்டு சொன்னா பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேரம் பேச்சு இல்லை அதுக்குள்ளே கொண்டு சொன்ன அவ்வளவுதான். நீ அப்படி இல்லை, இது பிரிஞ்சு வாழணும். அங்கள போவோம், இங்கே போவோம், கொரோனாவை போவாங்க, அல்ல வெள்ள வீட்டு போவாங்க, அல்ல வந்து இங்கே போவாங்க, வெத்தோடு அங்கே பக்கம் போவோம், இங்கே பக்கம் செரிஞ்சு வா, இதுக்குள்ளதான் வாழணும் சொல்லி இல்லை. இன்னொரு விஷயம் சகோதரர்களே, இதுக்குள்ள இருந்து ஏச்சுப்பட்டு கொண்டு அடிச்சு கொண்டு தலைவலியோட அதே போல குடும்பத்துல சிக்கல், தாத்தா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, புள்ள கரைச்சல், இது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பேச்சு 2 பேச்சை வாங்கி அழகான ஒரு குஞ்சு பழக விட்டு ஒரு அடிச்சு நிம்மதியா வாழ்க்கை வாவா, நிம்மதியா தூக்கும் போமே. செகண்ட் ஒரு அழகான வீடு, அதுக்கு அந்த ஃபேன் போடணும், இப்படி ஃபேன் போட, அப்படி லைட் போட, இப்படி லைட் போட, அந்த லைட் போட, இந்த லைட் போடணும், அது மாதிரியா? அது ஒன்றும் தேவையில்லை. அவர் நிம்மதியா வாழ்றது ஒரு இடம், மனைவியோட சந்தோஷமா சந்தோஷமா பேசுறதுக்கு, ஒரு இன்பம் வகிக்கிறதுக்கு, பிள்ளைய அழகா வளர்த்து கொள்றதுக்கு ஒரு 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 ஆரோக்கியம் சின்ன ஒரு இடம் அப்படின்னு போதும். நபி அவங்க ஒவ்வொரு மனைவி மருங்க வீடு கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது சாப்பாட்டுடைய விஷயங்கள். சாப்பாட்டுல நாங்க ஒவ்வொருவரும் ஆண்களாகி நாங்க எல்லாரும் உழைக்கும் உழைக்கும் தொழில் செய்யும். நபி அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால தொழில் செஞ்சுக்கிறாங்க, வியாபாரம் பாத்திக்கிறாங்க, அதே போன்று வந்து ஆடுகள் மெச்சுமிக்கிறாங்க, மதியனால விவசாயம் செஞ்சுக்கிறாங்க. சஹாபாக்கள்ல 4 வகையான தொழில் இருந்துச்சு. ஒன்று வியாபாரிகள், இன்னொன்று வந்து ஆடு மேய்க்கக்கூடியவங்க, இன்னொன்று விவசாயிகள், இன்னொன்று வந்து கூலி தொழில் செய்யக்கூடியவங்க. கூலி தொழில் செய்யும் ஆட்டு மந்தாலம் அது வேற, கூலி தொழில் வேற. எல்லாரும் எல்லா சஹாபாக்கள் அதிகமானாக்கள் இப்படித்தான் இருந்திக்கிறாங்க. இன்றைக்கு சில ஆட்கள் தொழில் சேரவே இல்லை, அவங்க தொழில் சேரவே இல்லை. சின்ன சம்பளமோ பெரிய சம்பளமோ, இப்ப ஆலோசிக்கிற எனக்கு மாசம் 25,000-30,000 சம்பளம் வேணும், அவன் 40,000 சம்பளம் வேணும், அப்படி 40,000 சம்பளம் எடுக்க அது வராம அது வராம அது வராம அது வராம அந்த சம்பளம் வராம 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 வாப்பாட்ட தின்னு கொண்டோம், அதே போல மாமியிட்ட தின்னு கொண்டோம், மாமன் தின்னு கொண்டோம், இல்ல அங்கே கொஞ்சம் ஹாஜர் கொஞ்சம் உதவி செய்யுங்களே, அதில் கொஞ்சம் உதவி செய்யுங்களே, இங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களே, அடுத்த கட்டி கேட்டு கொண்டு இருக்கிறவன் அது அழகில்லவன். ஒரு கணவன் சொன்னா பிள்ளைய பொண்டாட்டியை பாதுகாக்கும், மனைவியை பாதுகாக்கும், அதுக்கு சின்ன தொழிலோ ஏழுமான தொழிலும் செய்யுங்க. சரி, ஏன்ப்பா எங்களுக்கு 30,000 சம்பளம் தேவைப்படுது, 10,000 எங்களுக்கு ஆக்கிக்கொள்ளுதா? ஆக்கிக்கொள்ளும், ஆனா தெரியாது. நாங்க என்ன நினைக்கிறோம், ஒரு சாப்பாடு சொன்னா சாப்பாட்டுக்கு கோழி ஈக்கணும், அல்லது இறைச்சி ஈக்கணும், அல்லது மீன் ஈக்கணும், அல்லது முட்டை ஈக்கணும், ரெண்டு மரக்கறி ஈக்கணும், ஒரு சூப் ஈக்கணும், ஒரு அச்சாரி ஈக்கணும், இப்படி எல்லாம் வச்சு அந்த ஒரு ஈக்கணும், சாலைக்கு கொஞ்சம் அப்படி அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், இப்படி எல்லாம் சாப்பிட தேவையில்லை. வயிற்று நிறைக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு, சாப்பாடு கூட இல்லை எங்களுக்கு, அது இல்லாம சாதாரணமான சாப்பாடு, அது பருப்பாய்க்கலாம், எந்த நாளும் இறச்சி தின்னு அவசியம் இல்லை, எந்த நாளும் மறக்கறதுன்னு அவசியம், எந்த நாளும் எந்த நாளும் மீன் தின்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு மீனோ இறைச்சோ கோழியோ அல்லது ஒன்றுமே இல்லட்டி அது சாப்பாடு இல்லாத மாதிரி, சாப்பாடு இல்லாத மாதிரி. இப்படி எங்கேயுமே இல்லை. நபியுடைய வரலாறு நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க, ஹதீஸ்கள் நபியுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க, எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியும் வஃபாத்தாகும் வரைக்கும் மௌத்தாகும் வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு நாள் ரெண்டு நேரம் சாப்பிட்டதே இல்லை, வந்து தொடர்ந்து ரெண்டு நாள் ரெண்டு நேரம் சாப்பிட்டதே இல்லை. நீங்களும் சாப்பாடு கூட சாப்பாடு அக்பர், இன்றைக்கு உடுப்பு கடையை விட சாப்பாடு கடை தான் கூட, புது கடையில விசேஷமா மாஷால்லா. அப்ப அதிகமா சாப்பிட்டா நோய் அதிகமாகும், நோய் அதிகமான ஆரோக்கியம் இல்லாம உங்களுக்கு எந்த அபாதத்தை உங்களுக்கு என்ன செய்யல செய்யல. அதனால சாப்பாட்டுக்காக இப்ப அதிகமான எங்க மாச சம்பளம் எதுக்கு தேவைப்படுது, சாப்பாட்டு தான் தேவைப்படுது. அதனால சாப்பாடு குறைக்கிறேன், சாப்பாடு தேவைகள் குறையும். சின்ன ஒரு டீயோட பிஸ்கட்டோட போதுமாக்கலாம் பாருங்க, டீயோட இந்த காலையில சுபோதோட ஒரு டீ, டீயோட சேர்த்து என்ன பனிசு வேணும் இல்லாட்டி லேவரியா இல்லாட்டி எனத்தேன் பானி ஆப்பா இல்லாட்டி அந்த முட்டாப்பா இல்லாட்டி எனத்தேன் என்ன ரொட்டி பொல் ரொட்டி பறந்து ஐந்து தொழுகைக்கு உதவு எடுக்கோ இல்லையோ, ஆனா கட்டாயம் டீக்கு ஏதாவது கடிக்கணும், கட்டாயம் என்ன செய்யணும், டீக்கு ஒரு கடி பண்ணிக்கணும், இல்லாட்டி அது டீ இல்லாத மாதிரி. அதுபோற அது மாஷால்லா எல்லா பேக்கரையும் ஃபஜ்ரு தொழுதும் திறந்து இங்க இந்த போக்குல பேக்கர் எல்லா கடையும் மூடி ஆனா பேக்கர் திறந்து மாஷால்லா தெரியும் எடுப்பாங்கன்னு சொல்லி. யா சிங்கிளாக்கள் எடுக்கிறதுல நீங்க பாத்தீங்களா, சிங்கிளாக எடுக்கிறத அந்நியாக்கள் எடுக்கிறத பாத்தீங்களா, அன்றைக்கு இந்த ஹலாலுடைய இதுல ஹலாலுடைய அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் அவன் வந்து வந்து பேத்து கொண்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஹலாலுடைய பிரச்சனையில ஒரு அந்த இலங்கையிலே வியாபார சங்கத்துக்கு பொறுப்பான ஒரு ஒரு பௌத்தோரால் பௌத்தோரால் அவர் சொல்றாரு இந்த ஹலால் கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா ஃபுட் ஐட்டத்தில் இந்த சாப்பாட்டு ஐட்டத்தில் இலங்கையில கூடுதலாக சாப்பிடுறது முஸ்லீம்கள் தானே, நாங்க 8% ஃபுட் ஐட்டத்திலே பாதிக்கிறது, நாங்க 30% பாதிக்கிறோம், 31.5% பாதிக்கிறோம் 2012 கணக்கு சாப்பாடு வாங்கல. அப்ப நான் சாப்பிட வாணும்னு சொல்லல, சாப்பாடு அளவோடு வச்சுக்கிறோம், சாப்பாடு என்ன செய்யணும் அளவோடு வச்சுக்கிறோம். அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாப்பாட்டுடைய அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு மனைமாருடைய மொத்த கணக்கு 9 மனைமாருக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 80 வசக் ஈச்ச பழமும் அதே போன்று 20 வசக் மாவும் கொடுப்பான் ஒரு வருஷத்துக்கு. அப்ப கிட்டத்தட்ட 20 வசக்குன்னு சொன்னா 20 வசக்கு 2200 கிலோ மாவு, அதே டிவைட் பண்ணணும் 9 மணிமாருக்கு 2200 கிலோ மாவு ஒரு வருஷத்துக்கு. அதே போன்று இந்த 80 வசக்கு ஒரு வசக்கு வந்து 3000 கிராம் கிட்டத்தட்ட 3 கிலோ வரும். 3 கிலோல ஒரு சால ஒரு ஒரு வசக்குல 120 கிலோ விற்குது, அதை நீங்க 80 பெருக்கினா அதை கணக்கு வரும். அப்ப கண்ணியமிக்க மேலான சகோதரன் நபிய வங்க மணிமாருக்கு என்னென்ன தேவையோ சாப்பாட்டுடைய எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ஆரம்பத்தையும் கொடுத்துருவாங்க. அது அதுவும் ஒரு வகையான இன்னொரு சின்னத்தை நபியவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள், நபியுடைய குடும்பத்துல ஒரு மனைவி ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டுதான், அவருடைய வருஷத்துடைய கணக்கை நாங்க புரிச்சிருவோம். உங்களுக்கு இவ்வளவு செலவழிக்கிறது இவ்வளவு செய்ய நாங்க இதை தரோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க இதை கொடுக்கறது, நாங்க என்ன செய்யறோம், நபியவங்க கொடுத்தாங்க அதிகமான நீங்க மேமன்ல நீங்க எடுத்துக்கொள்வீங்க, அவங்க வந்து வருஷத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு கணக்கு இவ்வளவு இவ்வளவு நாங்க தந்துருவோம் சொல்லி மனைமாரி கொடுத்துருவாங்க. நாங்க என்ன செய்யறோம், அவங்க முழு பொறுப்பு எங்க பொறுப்பு வச்சு, உங்களுக்கு சாப்பாடு வேணுண்டா நாங்க பொறுப்பு, உடுப்பு வேணுண்டா எங்க பொறுப்பு, அதே போல மருந்து வேணுண்டா எங்களோட பொறுப்பு, அது அது எங்கட பொறுப்புல இருக்கிறதுனால எங்களுக்கு அது விளங்குறது. ஆனா நாங்க தான் செய்யணும், நாங்க செய்யணும். அதே போல இந்த சாப்பாட்டுடைய விஷயமும் நாங்க கொடுக்கறது, வீட்டுடைய விஷயமும் நாங்க கொடுக்கறது, இது நபியுடைய இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நபி அவங்க இது மூலமாக விஷாதம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க, பனு நபியிலிருந்து வந்த மதீனாவுடைய அந்த அந்த அவங்களுக்கு மதீனாவில் சில சாபாக இருந்தாங்க, தன்னுடைய பேரிச்சம்பளம் தோட்டத்தில் சில மரங்களை நபிக்குன்னு ஒதுக்குவாங்க, இதுன்னு வரக்கூடிய முழு நபிக்கு நபிய குடும்பத்துக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்க. வந்து நபி அவங்க சதக்கா சாப்பிட மாட்டாங்க, ஹதியாக்களை சாப்பிடுவாங்க. சதக்காக்களை சாப்பிட மாட்டாங்க, ஹதியாக சாப்பிடுவாங்க. அப்ப இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் வரும், நீங்க அதிகமா நீங்க கேப்பீங்க, ஆயிஷா நாயுடு ஹதீஸ் சொல்லிக்கிது, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். நாங்க ஒரு தலைப்புறையை பார்த்தோம், ரெண்டாவது தலைப்புறையை பார்த்தோம், மூணாவது தலைப்புறையும் பார்த்தோம், நபியுடைய வீட்டுல இருந்து எங்கேயுமே வந்து என்ன செய்யல, அடுப்பெரியப்படல. அப்ப இங்க இங்க வந்து நபி அவங்க இத்தனை கிலோ மாவு கொடுத்துக்கிறாங்க, இத்தனை கிலோ இது கொடுத்துக்கிறாங்க, அங்க அடுப்பெரியப்படலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது ஆரம்பத்துல சில கஷ்டங்கள் இருந்துச்சு. நபி அவங்க மதினாவுக்கு வந்தோம்னு சில கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஹிஜ்ரி மூணாம் ஆண்டுதான் நபியுடைய அந்த மாஷ் திட்டம், குடும்ப திட்டத்திலேயே ஒரு 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 ஒழுங்கான திட்டம்னு வந்துச்சு. நபியுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபக்கர் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சஹாபாக்களை பார்க்கணும், அதே போல சாபு சிறப்பாக இருந்தாங்க, இதெல்லாம் இருந்தாங்க, இவங்களெல்லாம் பார்த்து சமாளிக்கக்கூடிய ஒரு நபியுடைய பைத்தியமானு கை வைக்கல. அது பின்னால்தான் பத்ருடைய வெட்டி கொல்லப்பட்டு, அது பின்னால பனு நுகைருடைய, அது பின்னால ஹைபருடைய, அது பின்னால் ஹைபர்ல மிகப்பெரிய ஒரு செல்வம் நபி அவங்களுக்கு கிடைச்சது வந்து. அப்ப இதெல்லாத்துக்கு முன்னாடி நபி ஒரு தர்த்தீவை என்ன செஞ்சாங்க, உம்மத்துக்கு கொடுத்தாங்க. பைத்துல் மால் ஏற்பாடு செஞ்சாங்க, மணிமார்க் ஏற்பாடு செஞ்சாங்க, சுஹதாக்களுடைய சாயிதா போன அவங்களுடைய பெண்களுக்கு அந்த பென்ஷன் போற மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்க. மதினால எங்க சில குழந்தைகள் பிறந்தா அங்க சில ஏற்பாடுகள் அவங்களுக்கு செய்யணும் என்று பல வகையான ஏற்பாடு நபி அவங்க செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் அது ரெண்டாவது கண்ணிமிக்க மேலான சகோதரர்களே, ரெண்டாவது விஷயம், நபி அவங்க மனிதன் என்ற ரீதியிலே மனைவிமாரும் நடந்து கொள்ளக்கூடிய முறை, அதுல முதலாவது மனைவிமாரோட அன்பாக இறக்கமான தன்மையோடு நடந்து கொள்வாங்க. இறக்கமான தன்மையோட மனைமாரோட ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க, ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க. இப்படின்னு அனசந்த சொல்றாங்க, நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகிறது பின்னால ஃபஜ்ர் இருக்கக்கூடிய காலையுடைய ஜிக்ர்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் முடிஞ்சு எல்லா மனைமாரோட வீட்டுக்கும் போவாங்க. 9 மனைமாரோட வீட்டுக்கும் போவாங்க. பேத்து சோமாய்க்கிறீங்களா என்ன செய்யுதுன்னு கேட்டு, சுகத்தை கேட்டு விசாரிச்சுட்டு துவா செய்வாங்க. இதே போன்று ஒவ்வொரு நாளும் அசரு பின்னால ரெண்டாவது ரவுண்ட் போவாங்க, முழு மனைமாடு விட்டுக்கும் சரியா. அது பின்னாலே இஷாவுக்கு பின்னாலே நபி அவர்கள் எந்த வீட்டை தங்குவாங்களோ, ராவ் தங்குவாங்களோ அந்த வீட்டுக்கு எல்லா மனைமாரும் வருவாங்க, எல்லா மனைமாரும் வருவாங்க, எல்லாருடையும் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி நடந்து கொள்வாங்க. யாரும் கூடுதலான இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு கூடுதலான ஒரு நேரம் இருக்கிறது, இன்னொருட்டு போயிட்டு அவசரமா வாரது, இன்னொருட்டு போயிட்டு கொஞ்சம் வேகமா வந்துடுறது அப்படி இல்ல. ஒரு வீட்டுல 5 நிமிஷம் இருப்பாங்க, எல்லா வீட்டு 5 நிமிஷம் இருப்பாங்க. ஒரு வீட்டுல எப்படி பேசுவாங்களோ அதே போல எல்லாருமே பேசுவாங்க. இது எல்லா காலங்கள்லயும், எல்லா காலங்கள் நபி அவங்க மதியனால் இருக்கக்கூடிய முழு காலமும், அது திருமணத்துடைய ராவா இருந்தாலும் சரி. இப்ப அனசல்லா சொல்றாங்க, நபி அவர்கள் ஹைபர்ல இருந்து சஃபியா ரபியல்லாஹு தஆலா அன்ஹாவ குடிக்கணும் வந்தது ஜைனப். ஜைனப் ரபியல்லாஹு திருமணம் நபி அவங்க மதீனா இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. திருமணத்துடைய ராவன்று நபி அவங்க ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போனாங்க. ஆயிஷா ரபியல்லாஹு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கு யா ஆயிஷா, எப்படி சோமாய்க்கிறீங்க கேட்டாங்க. வஆலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி சோமாய்க்கிறீங்களா, எப்படி உங்களோட புதிய மனைவி எப்படி அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரபியல்லாஹு தஆலா துஆ செஞ்சாங்க. அதே போல அனசர் சொல்றாங்க, இதே போன்று நபி அவங்க ஜெய்னப திருமணம் முடிச்ச ராவு எல்லா மனைமார்கிட்டையும் போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நபி அவங்க ஆயிஷாவை எப்படி பேசினாங்களோ அதே போல பேசினாங்க. எல்லா மனைமாரும் நபி அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னாங்க, ஆயிஷா எப்படி பதில் சொன்னாங்க, அதே மாதிரி பதில் சொன்னாங்க. அப்ப ஒரு ஒரு மனைவியை நாங்க பார்க்கணும், மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். அப்ப நான் ஏன் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் ஆரம்பத்துல உம்மோட உம்மோட வீட்டுலதான் மெல்வத்தையில, அப்ப தங்கச்சி மாதிரி வீட்டுல இருப்பாங்க, நானும் வீட்டுல தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம், அதே போல மத்த தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சு நானும் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இப்ப நான் மர்க்கத்துக்கு போவேன், ஒருவன் பாடத்துக்கு போவேன், ஒருவன் வந்து சிட்ட உமக்கு ஏதாவது கடை போறான்னு செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுப்பேன், எனக்கு இது படல. அப்ப நான் வீட்டுக்கு வந்த டக்கு உம்மோட பேசுறது பேசுறது எப்பவும் வீட்டுக்கு வந்தா உம்மா மோந்து கொண்டுதான் உம்மோட பேசுறவாங்க, பாப்பா வாப்பா இருந்தாலும் வாப்பாட மோந்து கூட தான் பேசுவேன். அப்ப இது நான் உடனே செஞ்சுட்டு வாரு. அப்போ ஒரு நாள் நான் திடீர்னு ஒரு ரூமுக்கு போனேன், வைஃப் அழுது கொண்டிருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு 2 கிழமை 3 கிழமைக்கும். அப்ப என்னப்பா விஷயம், நீ அழுறீங்க, என்ன என்ன நினைச்சு, இல்ல நீங்க வந்தோடனே உங்களோட உம்மோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க, வாப்போட பேசிக்கொண்டிருக்கிறீங்க, என்ன கணக்கும் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா சும்மா அடி மனசுல தூக்கி போட்டு எனக்கு அடி மனசுல உண்மையிலே ஒரு குடும்ப நபியுடைய ஒரு சுன்னத்தான். நபி அவங்க போவாங்க, நபி அவங்க வீட்டுக்கு போவாங்க, நபி ஆயிஷா குல்லம்மா எதுக்குள்ள அழைய நபியோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க எப்பெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களோ யுஸல்லிமு அலைய எனக்கு சலாம் சொல்லுவாங்க, யுகப்பிரு அலா ஜபாதி என்ன நெத்திக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அப்ப இது ஒரு ஒரு பெண்கள் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வகையான அன்பு, ஒரு இறக்க பண்பாடுகள். அப்ப எல்லா 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 மனைவியோடையும் அழகான முறையில ஒன்று பேசுவாங்க, சரா சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், எல்லா மனைவியோட சமத்துவமா நடந்து கொள்வாங்க. ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, மூணு பேர் இருக்கிறாங்க, சமத்துவமா நடந்து கொள்வாங்க. இப்ப அதிகமான இலங்கையை பொறுத்தல ரெண்டு திருமணம் மூணு திருமணம் முடிக்கின்றது, அது அபூர்வமானது. அது இப்ப இல்லாம ஆனா நீங்க என்ன செய்யணும், உங்களோட குடும்பம் உங்களோட மனைவி மனைவி இருக்கிறாங்க, உங்களோட உண்மை இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க. ஏன்னா உண்மையில உண்மையோட தாத்தோட ஆரம்பத்துல பேசி பழகி எல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா இப்ப நீங்க திருமணம் முடிச்சது என்ன செய்யணும், மனைவிக்குரிய ஹக்க கொடுக்கணும். ஏண்டா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, கபில் தூ என்ற அந்த வார்த்தையை சொன்னதன் காரணமாக மனைவி அவனுடைய உமா வாப்பா தாத்தா தங்கச்சி அவன மாமா மாமி முழு குடும்பத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்னால் வந்திருக்கிறாங்க ஒரு வார்த்தைக்காகவே. அப்ப நீங்க அந்த 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 மாதிரி அந்த அந்த மனைவிக்குரிய அத்தனையும் கொடுக்கணும். இந்த அடிப்படையில் அவக்குரிய ஒரு இதை நீங்க கொடுக்கணும். ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன சொன்னா வந்து இதுலேயே மூணாவது விஷயம், அதாவது எங்கேயாவது சஃபர் போறதா இருந்தா, எங்கேயா சஃபர் போறதா இருந்தா மனைவியை கூட்டிட்டு போயிலுமா கூட்டிட்டு போவோம். நபியுடைய மிகப்பெரிய சுன்னத் இது. இல்லா உம்மத்துடுபட்டே வைத்தது. நீங்க சஃபர் போறீங்க, ரெண்டு நாள் போறீங்க, மூணு நாள் போறீங்க, வசதி இருக்குதா கூட்டு வைத்துறீங்க. நபிய வாங்க அவங்க ஏதாவது சஃபர் போறதா இருந்தா அவனுடைய பெண்களுக்கு மத்தியில் அந்த துண்டு போடுவாங்க. யார்ட துண்டு வருதோ அவளை கூட்டிட்டு போவாங்க. இன்றைக்கு கணவன் போறாரு வெளிநாட்டு போறாங்க, வெளிநாட்டு போயிட்டு அங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இவ இங்க காயிரா அவன் அங்க காயிரா. அந்த ஃபதாவா இப்னு தைமியால இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஒரு மனைவியோட கணவன் எந்த அளவுக்கு ஒன்று சேராம எவ்வளவு காலம் இருக்கலாம், எவ்வளவு காலம் இருக்கலாம் ஒரு மனைவியோட கணவன் ஒன்று சேராம எவ்வளவு காலம் இருக்கலாம். அப்ப சில இமாம் சொல்லு ஒரு மாசத்துக்கு மேல என்ன செய்யல, ஒரு மாசத்துல இமாம் அபுதாவுத் அல்வாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க வந்து ஒவ்வொரு முறை அவருக்கு ஹைல் வந்து சுத்தமாகும் பொழுதும் அவருடைய தேவை நீங்க பூர்த்தி ஆகும். இது குர்ஆனுடைய ஆயத். ஒவ்வொரு தூரிலும் ஒவ்வொரு சுத்தத்திலும் இல்ல ஒவ்வொரு நாலு மாசத்துக்கு நீங்க கட்டாயம் ஒன்று சேரே ஆகணும், சேர்ந்தே ஆகணும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அவங்க ஜமாத்துல அனுப்புவாங்க, படைகள் அனுப்புவாங்க, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும், ஆளுக்கு அனுப்பி கொண்டே இருப்பாங்க. அப்ப அங்க என்ன செய்வாங்க, நாலு மாசத்துக்கு ஒருக்க ஒரு சந்தர்ப்பம் உமர் ரதியல்லாஹு ஒரு ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார், அழுது ஒரு கவிதை பாடி கொண்டிருக்கிறார். என்ன கவிதை பாட கொண்டிருக்கிறார், என்ன இரவு எனக்கு தனிமையில அப்படியே ஒரு 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 வருஷத்தாக ஒரு ஒரு காத்து இருக்க இருப்பது போல ஆகிவிட்டது, அப்படின்னு எனக்கு என்னுடைய கணவனை பிரிஞ்சு இவ்வளவு காலமாச்சு ஒரு வகையான ஒரு மனசுக்குரிய கவலையான ஒரு கவிதையை படிச்சு கொண்டிருந்தார். இது உமருடைய காதலை கேட்டுச்சு. அப்ப உடனே வந்து ஹப்சா கேட்டாங்க, ஹப்சா ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா யாரன்னு சொன்னா நபியுடைய மனைவி ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா உமருடைய மகள். ஹப்சா கேட்டாங்க, மகளே ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் ஒட்டி எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கலாம், அவங்க சொன்னாங்க அர்பாத் அஷூர் நாலு மாசம். அது இந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு நிபந்தனை போட்டாங்க, எங்கெங்கெல்லாம் ஜமாத் அனுப்பப்படுகின்றதோ எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கான ஆட்கள் அனுப்பப்படுகின்றதோ ஒவ்வொரு நாலு மாசம் முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வந்துடுவோம். குடும்பத்திலேயே பெரிய பசாத உருவாக்கும். அதனால வெளிநாட்டு போவீங்க, கூட்டிட்டு போங்க, ஏழு மணி எங்க நீங்க வியாபாரத்து போறீங்க, துபாய் போறீங்க, மலேசியா போறீங்க, ரெண்டு கிழமை தங்கணும், மூணு கிழமை தங்கணும், மனைவி கூட்டு போங்க, கூட்டு போங்க. அந்த அடிப்படையில கொஞ்சம் சில விஷயங்களை நாங்க செஞ்சோம். அடுத்த மூணாவது விஷயம் கடைசி இந்த விஷயத்தை நாங்கள் செல்வி நான் முடிச்சுக்கொள்றேன். கண்ணிமிக்க சகோதரிகளே, ஒரு மனைவியுடைய பாசத்தை நான் மனைவிட்டு வெளியாக்குவோம். மனைவியுடைய பாசம் மனைவிட்டு வெளியாக்குவோம். மனைவியுடைய பாசத்தை சில ஆளுக்க வெளியாக்கல, ஏன் அவ தலைக்கு மேலே ஏறிடுவா, அப்படி செஞ்சிருவா, இப்படி செஞ்சிருவா, இது ஆகப்பெரிய மடத்தனவன். என்னுடைய மனைவியுடைய அன்பு என்கிட்ட எவ்வளவு ஈக்குதோ அதை மனைவிட்டு செல்லாம உம்மட்ட செல்லவே இல்லை, தாத்தட செல்லவே இல்லை, பாப்பாட்டு செல்லி வேலையில் மனைவிக்கு விளங்கப்படுத்த வருவான். நபி அவங்க சேல்டி வழங்கப்படுத்தினான். ஆயிஷா ரத்தியல்லாஹு சொல்றாங்க, நான் சாப்பாடு சாப்பிடுவேன், எனக்கு மாசம் வந்திருக்கும், நான் சாப்பாடு சாப்பிடுவேன், தண்ணியை குடிப்பேன், அந்த தண்ணி கோப்பையை நபி அவங்களுக்கு கொடுப்பேன். நபி அவங்க அந்த நேரத்தில் என்னுடைய வாய் அந்த கோப்பையில எங்க பட்டுச்சோ அதே பக்கமாக வச்சு வாய் வச்சு தண்ணி குடிப்பாங்க. நான் இறைச்சி சாப்பிடுவேன், அந்த முள்ளுடல் இறச்சி, முள்ளுடல் இறச்சி சாப்பிடுவேன், அந்த இறச்சி கடிச்சிட்டு முள்ள நபியிடம் கொடுப்பேன். நபி அவங்க இந்த முள்ள ஏண்டவா எந்த பக்கமா பட்டுச்சு அந்த பக்கமா வாய் வச்சு நபி அவங்க சாப்பிடுவான். இது ஒரு ஒரு முக்கியமான இதுல ஒரு மசாலா வண்டிகிறேன். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சரஹ இவங்க எழுதுகிற அப்படின்னு சொன்னா வந்து யகூதிகளுடைய ஒரு பண்பாடு வண்டிகிற வந்து மாசம் வந்துட்டா மனைவி ஒதுக்கிடுவான், வெளிய வர இயலாது, சாப்பாடு சமைக்க இயலாது, பார்க்க இயலாது, பேசல, ஒன்று பேச இயலா, பசாமிக்கணும். நபி அவங்க இதை ரத்து பண்றதுக்கு இல்ல, அவன் ஒரு மனிதன் தான், சராசரோ பெண் தான், சராசரோ மனிதன் தான், அவருக்கு இதை கொடுக்கணும். அப்ப அவர் சாபிக்கிட்ட யாரும் சொல்லலாம், எனக்கு ஒரு மனிதன் ஒரு பெண் ஹலால ஒரு பெண் ஹைதாயிட்டா மாசம் வந்துட்டா எதை செய்யலாம் செய்யக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க வந்து ஜிமா தவிர ஒன்று சேர தவிர எல்லாம் செய்யலாம்னாங்க. சராக்கரும் சாப்பாடு சமைக்கவும் இல்லை, சேர்ந்து சாப்பிடுவோம் இல்லை, அப்படி இல்ல சகோதரர்களே. அவ நபி அவங்க வந்து ஐஷாரதன் சொல்றாங்க, நபி அவங்க வந்து நான் ஹைதாருக்கும் போது நபி முத்தம் தந்திக்கிறாங்க. அப்படி ஒரு அந்த அன்பான பண்பான பாசமான ஒரு இதை கொடுக்கணும், சந்தோஷப்படுத்துறது, பேசுறது, அதே போல சிரிச்சு இதாகிறது. நபி அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சஃபர்ல இருந்து வந்தாங்க, அதாவது பெருமாள் ஹைபர்ல இருந்து வந்தாங்க, இல்ல ஒரு சஃபர்ல இருந்து இல்ல ஹைபருக்கு போறாங்க, ஹைபர் யுத்தத்திலிருந்து வாராங்கிறது போறாங்க, பெருமாளும் வாரதாய் வந்தா நபி அவங்க ஐஷாவுடைய ஐஷாரதா சொல்றாங்க, நபியுடைய நபி வந்து ஏந்த மடியில் உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறாங்க, மடியில் உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அபுபக்கர் என் வாப்ப வந்தாரு, வந்தா நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறாய், நபி அவங்க மடியில் வச்சு கொண்டிருக்கிறாய், அசர அசர களவா பாக்குது, பகரிபாக பாக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நீ என்ன செய்யறது, என் இடுப்பு குத்தி குத்தி நபியோட தலை இங்க மடியில வாப்ப எனக்கு இடுப்பு குத்துதான் குத்துறாங்க, வலிக்குது, நான் அசையா வைக்கிறேன், நபி அவங்க செஞ்சிருவாங்கன்றதுக்காக. அப்ப ஒரு கணவன் தன்னுடைய ஒரு இன்ப ஒரு அன்பாக பண்பாக மனைவியோட பேசுறது, மனைவி உட்காரது, மனைவியோட சாஜமா பேசுறது, இது ஒரு நபியுடைய சுன்னத். எந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசுவாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசுவாங்கன்னு சொன்னா, ஐஷா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, நபி அவங்க சஃபரிங் வந்தாங்க, வந்த எனக்கு சரியான மாதிரி தலைவலி, நான் வீட்டில் இருந்தேன், வாராசா எனக்கு வந்த தலைவலி, எனக்கு வந்த தலைவலி, நான் சொல்லி கொண்டிருந்தேன். நபி அவங்க சொன்னாங்க, பல் ஆனா வாராசா மாறாக உங்களுக்கு இல்லையா ஆயிஷா, எனக்கு தான் அந்த வழி, எனக்கு தான் அந்த வழின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. நபி அவங்க செல்லி போட சொன்னாங்க, ஆயிஷா உனக்கு எப்படி அபிப்பிராயம், நீங்க இதே வழியில இந்த தலைவலியில நீங்க மௌத்தா போயிட்டு, இந்த தலைவலியில நீங்க மௌத்தா போனீங்கன்னு சொன்னா உங்களை எந்த கையாலே குளிப்பாட்டி, எந்த கையாலே கஃபன் செஞ்சு, எந்த கையாலே அடக்கின உங்களுக்கு எப்படி இருக்கும். அப்ப ஆயிஷா நாயசல்ல நான் சொன்னேன், ஆனா நல்லா தங்கிக்கும், ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன, நீங்க என்னைய கொண்டு போய் அடக்கி போட்டு ஏண்ட வீட்டுல இன்னொரு மனைவியை கொண்டு வச்சு நீங்க வாழ்க்கை நடத்துவீங்க என்னங்க. நபி அவன் டக்குனு சிரிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு பேச்சு ஒரு முறை நபி அவங்களுக்கு மனைவி வாழ்க்கை இருந்துச்சு, அதுக்கு சுதந்திரமான பேச்சு. இன்றைக்கு மனைவியோட நாங்க பேசுறதே இல்லை, பேசுறதே இல்லை, சந்தோஷமா பழகறோம் இல்லை. அசத் ரஹமுல்லாஹ் தாவுன் உதவி உதவி என்ற ரீதியில நபியுடைய அந்த பாபு நபியுடைய அந்த தலையணத்தை கீழே எத்தனையோ ஹதீஸ்ல இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க. நபி அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுடைய வேலைகள் உதவியா இருப்பான். அசத் ரஹமுல்லாஹ் சொல்லாங்க, நபி அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலைகள் உதவியா இருப்பாங்க. அவங்களே உடுப்பு அவங்களே கழுவி கொள்வாங்க, அவங்க உடுப்பு அவங்களே தச்சு கொள்வாங்க, அவங்களே சிறப்பு அவங்களே தயாரிச்சு கொள்வாங்க. யாரும் மனைமார வச்சு வேலை வாங்கலுடைய குறவு எவ்வளவு பெரிய சொன்னாங்க. எவ்வளவு பொறாம கொண்டு வேணும், அது போல யாருடைய நான் பொறாம கொள்ளல, நான் ஹதீஜாவோட எவ்வளவுக்கு பொறாம கொண்டேனோ அதுவரைக்கும் நான் எந்த மனைமாரி நான் பொறாம கொள்ளல. ஏன்னு சொன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நபியுட வாயில ஹதீஜா 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 ஹதீஜான்னு கொண்டு போவாங்க. உங்களுக்கு இந்த ஹதீஜா துன்யா வேற பெண்கள் இல்லையா, கதிஜா விட வேறு பெண்கள் இல்லையா, அந்த வயசு முதிர்ந்து அந்த கேள்வியால இல்லாமலாக்கி அழகான பெண்கள் எல்லாம் அவங்களும் சந்திக்கிறான் தானே அப்படின்னு சொல்லி நபியாம சொன்னாங்க, இல்ல கதிஜா போல சிறந்தவங்க யாரும் இல்ல, கதிஜா போல சிறந்தவங்க யாரும் இல்ல, எனக்கு இப்படி 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 எல்லாம் உதவி செஞ்சான்னு சொல்லி மக்கள் எல்லாம் என்னைய மறுத்த நேரத்துல எனக்கு உதவி செஞ்ச கதிஜா தான், மக்கள் எல்லாம் எனக்கு இல்லாமலாக்க நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு எனக்கு செலவழித்த கதிஜா தான், மக்கள் எல்லாம் காஃபிரால் கூடிய நேரத்தில் என்னை ஈமம் கொண்டது கதிஜா தான். ஐஷா ரபி அல்லா தலா சொல்றாங்க, நான் ஒரு நாள் வீட்டு உலகின் ஐஷ் நபியோட அப்ப ஹாலா பின் குவைலி ஹதீஜாவுடைய தங்கச்சி, ஹதீஜா ரபி தங்கச்சி அவங்க வந்தாங்க வீட்டுக்கு, வந்து வீட்டிலேயே அனுமதி கேட்டாங்க, சலாம் அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அதுக்குள் வீட்டுக்கு அனுமதி எனக்கு வரையலுமானு சொல்லி இந்த ஹாலாவுடைய குரலை கேட்டோன்னே நபி அவங்க ஹதீஜாவுடைய ஞாபகம் வந்துச்சு, டக்கு என்ன செஞ்சாங்க இருந்து எடுத்துட்டு டக்கு அப்படியே எழுப்பி ஒரு கண்ணியமா உட்காந்தான். ஆஷா நான் பாக்குறேன் என்னப்பா, அப்புறம் வந்து பேசினான், பேசினதுக்கு பிறகு போனது பிறகு என்ன யாரும் சொல்ல எப்படி இப்படி செஞ்சீங்க, நாங்க ஹதீஜாவுடைய சகோதரி ஆச்சு கண்ணியப்படுத்தணுமேனு சொல்லி. அப்ப இன்னொரு வார்த்தை வருது, எப்போ ஒரு ஆடு எடுத்தாலும் சரி ஏதோ இறைச்சி பங்குறதா இருந்தாலும் சரி நபி அவங்க சின்ன சின்னதா பிரிச்சு ஹதீஜாவோட இந்த கூட்டாளி கொடுங்க இந்த கூட்டாளி கொடுங்க என்ன கூட்டாளி சவாஹிபு ஹதீஜா அவங்க இந்த ஹதீஜாவுடைய எல்லா கூட்டாளி மாதிரி பங்கு வைப்பான். அப்போ ஒரு 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 மனைவிய நேசிக்கிறது, மனைவியோட அன்பாய்க்கிறது, அந்த வெளிக்காட்டுறது நபியுடைய மிகப்பெரிய சொன்னது. இன்றைக்கு அது எங்களோட வாழ்க்கையில் இல்லை வந்து, அதனால மனைவியோட அன்பாக பண்பாக இருக்கிறது இது இஸ்லாமிய நடைமுறையில ஒரு அன்பையும் ஆதரவையும் ஒரு இன்பத்தையும் ஒரு இரக்கத்தையும் அடியோடு வரவழைக்கக்கூடியதான். இந்த அன்பை கொடுத்துட்டோம் இரக்கத்தை கொடுத்துட்டோம், கஷ்டம் ஒண்ணும் கஷ்டமா விளங்காத மனைவி மாறகு, சிரமம் சிரமமா விளங்காது, சிரமமே இல்லை, சிரமம் ஒன்றுமைக்காது. நீங்க மனைவி ஹக்கு கொடுத்து பாருங்க, சந்தோஷம் இருந்து பாருங்க, சிரிச்சு பாருங்க, அவங்கள சந்தோஷம் வச்சு பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் கஷ்டமா விளங்காது. அழகான குடும்பங்களையும்